அகம் சேர்க்கும் உயர் வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம்.
பாகம் 27,
குரல் 123. செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்க பெறின். அறிவு அறிந்து ஆற்றின் அடங்க பெறின். அடங்குதலே நமக்கு அறிவாவது என்று அறிந்து நெறியானே ஒருவன் அடங்க பெறின். செறிவறிந்து சீர்மை பயக்கும் அவ் அடக்கம் நல்லோரான் அறியப்பட்டு அவனுக்கு விழுப்பத்தை கொடுக்கும். உரை குறிப்பு: இல்வாழ்வானுக்கு அடங்கும் நெறியாவது மெய்முதல் மூன்றும் தன்வயத்த ஆதல்.
வாசிங்க திருப்பி.
செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்க பெறின். உரை: அறிவு அறிந்து ஆற்றின் அடங்க பெறின். அடங்குதலே நமக்கு அறிவாவது
என்ன? ஆறு என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்?
வழி,
வழி அல்லது நெறி. அதை நல்லா புரிஞ்சு, புது புது சொற்கள் பயிற்சிக்கு வர 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 நம்முடைய மொழி அறிவு மிகும். நம்முடைய தமிழிலே தான் சொற்கள் அதிகம், ஆனால் அந்த பல சொற்கள் நாங்கள் பிரயோகத்தில் இல்லாமல் விட்டவருடைய. ஆறு என்பது வழி அல்லது நெறி. அப்போது இங்கே அந்த சொற்பிரயோகம் வருகிறது. அதை கவனித்து கொண்டு அதுக்கு என்ன சொல்லுகிறார் பரிமேலழகர்ன்றதை பார்க்க வேண்டும். வாசிங்க.
அறிவறிந்து ஆற்றின் அடங்க பெறின். அடங்குதலே நமக்கு அறிவாவது என்று அறிந்து நெறியானே.
அறிவு அறிந்து என்ற சொல்லுக்கு பொருள் எழுதுகிறார். அறிவை அறிந்து, ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரு சொல் போல மயக்கம் தருகிற சொற்கள். என்ன அறிவை அறிந்து என்றால், அடங்குதலே அறிவென்று அறிந்து. பல பேருக்கு இது தெரிவதில்லை. இப்போது உங்களுக்கு பல பேருக்கு என்ன திரும்ப திரும்ப இந்த அதிகாரம் ஒரு செய்தியைத்தானே சொல்லுகிறது என்பது போன்ற ஒரு உணர்வு இருக்கும். நான் சொல்வது அது ஏன் இதை சொல்கிறார்ன்றதுக்கு என்ன பயிற்சினா, இன்றைக்கு வீட்டுக்கு போய் ஒரு பரிசோதனை செய்து பாருங்கள். அதாவது மனதை வார்த்தையை செயலை ஒரு மூன்று மணித்தியாலம் நான் என் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கப் போகிறேன் என்று ஒரு பிரமாணம் எடுத்துக்கொண்டு இந்த மூன்று மணித்தியாலம் உங்களால் முடிகிறதா என்று பாருங்கள். இந்த மனம் வாக்கு காயம் மூன்றும் பார்த்தால் மூன்றே மூன்று உங்கள் யதார்த்த வாழ்க்கையிலே மூன்று மணி நேரம் நான் மூன்றையும் என் கட்டுப்பாட்டு. மூன்று மணி நேரம் கூட தேவையில்லை. நான் ஒரு ஒரு மேக்சிமம் சொல்லுகிறேன். மூன்று மணி நேரம் உங்களாலே முடிந்தால் எடை இது ஒரு சின்ன அதிகாரம் தானே என்று கிழிச்சு போட்டுடலாம். பயிற்சி பண்ணி பார்த்தால்தான் உங்களுக்கு தெரியும். அருணகிரிநாதர் முருகனுக்கு முன்னால் முருகன் அருணகிரிநாதருக்கு வந்து இதைத்தான் சொல்லிட்டு போனான். அந்த ஆள் காமத்தில் மூழ்கி திருவண்ணாமலையில் போய் மேலே ஏறி குதிக்கிறார். இனி போச்சு, ஏனென்றால் இன்ப உலகத்தில் ஈடுபட்டவர்களுக்கு உடம்பு பற்றி அக்கறை எப்போவும் அதிகமாக இருக்கும். நமக்கு எல்லாருக்கும் அது உண்டு என்றால் எங்களுக்கு எங்களுடைய உலகம் இன்ப நாட்டம் உள்ள உலகம். இவர் பல பெண்களை நாடி போய் இன்பம் அனுபவித்தார். அது நோய் வந்து விட்டது, உடம்பு அழுக தொடங்கிவிட்டது, இவராலே சகிக்க முடியவில்லை. என்ன பண்ணுகிறார், போய் இனி தற்கொலை தான் வழி என்று நினைத்து கொண்டு கோபுரத்தில் ஏறி குதிப்பதாக வரலாறு. குதிச்சாரா குதிக்க இல்லையா, நான் என்ன கண்டேனா இல்லையா, வரலாறு. அது அவருடைய ஊழ் நல்ல ஊழுள்ள ஆன்மா அது. அதனால் என்ன செய்தார், முருகன் தாங்கி அவரை இருத்தி அவருக்கு உபதேசம் பண்ணினார். பண்ணின உபதேசம் என்னவென்றால், உபதேசம் பண்ணு என்று கேட்டோன்னே நாக்க நீட்ட சொல்லி ஓங்காரம் எழுதிட்டு உபதேசம்ன்ற நாங்கள் உடனே ஒரு மணித்தியாலம் ஏதாவது சொல்ல ஆரம்பிச்சிருவோம். அது நம்ம திரவழி அறிவு குறைஞ்சவர்கள் சொல்லுவோம். முருகன் என்ன சொல்லிட்டு போனானாம், சும்மா இருந்துட்டு போயிட்டான். இது ஒரு உபதேசமா, சும்மா இரு. அருணகிரிநாதர் இதை ரொம்ப லேசாக தான் எடுத்தார். சும்மா இருந்து பார்த்தால்தான் அதில் அருமை தெரிந்தது. லேசான வேலை இல்லை பாருங்க, சும்மா இருக்கிறதுன்றதை போல கஷ்டமான வேலை. ஏனென்றால் ஒரு புலன் போனால் அதோடு சேர்த்து மற்ற புலன் எல்லாம் போகும். நான் முன்பு உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு நரிய சிங்கம் துரத்தின கதை சொன்னேனா. ஒரு நரி காட்டுக்குள்ளே இருந்தது. காட்டுக்குள்ளே இருந்தால் சிங்கம் திடீரென்று ஒரு சிங்கம் அதை துரத்தியது. இது தப்ப வேணும் என்று இதுக்கு யாருக்கும் தப்புகிற இயல்பு விருப்பம் தான். நரி ஓடுகிறது, சிங்கம் துரத்துகிறது, கிட்ட வந்து விட்டது சிங்கம். எப்படி தப்பிடாம என்று பார்த்தது நரி. நரி கொஞ்சம் புத்திசாலி, அதனால தான் சில மனிதர்களை நரி என்கிறார்கள். அப்போ அந்த நரி இப்படி பார்த்து பார்த்து ஓடிச்சா, ஒரு சின்ன குகை இருந்தது, கற்குகை. அதுக்குள்ளே நரி உள்ளே போகலாம், சிங்கம் உள்ளே வர முடியாது. இதை கண்ட உடனே நரிக்கு சந்தோஷம், அந்த குகைக்குள்ளே பூந்து விட்டது. ஆனால் சின்ன குகை, உள்ளே போய் உட்கார்ந்துருக்கிறது. சிங்கம் பார்த்தது, இது சின்ன குகை தானே, போன நீ வெளியில் எப்படியும் வருவாய், இன்றைக்கு டின்னருக்கு நீ தான் என்று முடிவு பண்ணி சிங்கம் வாசலில் உட்கார்ந்து விட்டது. உள்ளுக்கு போன நரி சும்மா இருந்தது. இந்த முருகன் உபதேசத்துக்கு சொல்கிறேன், கொஞ்ச நேரம் இருந்து பார்த்தது, போர் அடித்தது. எங்கள் எல்லாருக்கும் இதுதானே பிரச்சனை, ஏனென்றால் இந்த அடக்கன் லேசான வேலை இல்லை என்றதுக்கு சொல்லுகிறேன். எவ்வளவு நேரம் சும்மா இருக்க முடியும்னு நினச்சி இந்த நரி பொழுது போகிறதுக்காக தன்னுடைய அங்கங்களோடு பேசியதான். இதெல்லாம் நடைமுறைக்கு வருமானு கேட்கப்படாது, இதெல்லாம் ஒரு உபதேசத்துக்காக சொல்லப்படுகிற கதைகள். நரி முதல் பார்த்து தன்னுடைய கண்ணை பார்த்து கேட்டுச்சான், கண்ணே இவ்வளோ நாளும் நான் உன்னை நான் தானே பாதுகாக்கிறேன், உனக்கு ஒரு ஆபத்து இல்லாமல் நான் சின்ன வயசுலேருந்து என்னோட இருக்கிறாய், உன்னை நான் பாதுகாத்திருக்கிறேன், இப்போ சிங்கம் துரத்திச்சே என்ன பிடிக்கிறதுக்கு நீ எனக்கு என்ன உதவி செய்தாய் என்று கேட்டுச்சுதான். கண் பதில் சொல்லித்தாம், நரியாரே நரியாரே, நான் உங்களுக்கு உதவி செய்யாமலா நீங்கள் இந்த குகைக்குள்ளே வந்திருக்கிறீர்கள், நீங்கள் ஓடி வர்ற பொழுதே இப்படி ஒரு குகை இருக்குது, நீங்கள் உள்ளே போகலாம் என்று சொன்னால் நான் தானே என்ற உடனே நரிக்கு ரொம்ப சந்தோஷம், உண்மைதான், நீ என்னோட இருந்து வச்சுக்கொண்டு தான். அடுத்தது காலுக்கு வந்து காலை பார்த்து கேட்டுதான், நீ என்ன உதவி பண்ண, சாப்பிட்டு கொடுத்துருக்கிறாயே, எனக்கு என்ன உதவி பண்ணணும்னு அது சொல்லிச்சு தான், உங்களை தூக்கி கொண்டு இப்படி ஓடி வந்தால் நான் தானே, இல்லாட்டி சிங்கம் பிடிச்சிருக்குமே, சரி நீயும் என்னோட இருந்தது. காதை பா கேட்டுருக்க, காதை நீ எனக்கு என்ன பண்ணினாய், சிங்கம் வர்ற சத்தத்தை கேட்டு சொன்னது நான் தானே, இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் சொல்ல கடைசியாக அந்த வாளுக்கு வந்து தான். நிறைய ஓடுகிற பொழுது இந்த சினிமா இந்த இதுகளில் இந்த டிஸ்கவரியில் பார்த்தா தெரியும், வாழை ரெண்டு காலுக்கு நடுவில் இப்படி மடக்கி கொண்டு தான் நிறைய ஓடும். நிறைய வாழை பார்த்து கேட்டுதான், வாழை நீ எனக்கு என்ன உதவி செய்தாய் என்று கேட்ட உடனே வாழ் சொல்லிச்சுதான், சுவாமி பின்னுக்கு இருக்கிறாள் நான் தான், பிடிச்சா என்னத்தான் பிடிக்கும், பின்னால் துரத்தி கொண்டு வந்து பிடிச்சா என்ன தான், அதனால் நான் உங்கள் ரெண்டு காலுக்கு நடுவில் ஒளிஞ்சு கொண்டிருந்தேன் உண்மையை சொல்லிட்டு தான். நரிக்கு கோபம் வந்து, அப்படியா, எல்லாரும் என்னை காப்பாற்றினார்கள், அவர்களை காப்பாற்றுவேன், நீ என்னை காப்பாற்றவில்லை, ஆகவே உன்னை காப்பாற்ற மாட்டேன், உன்னை சிங்கத்திடம் பிடித்து கொடுக்குறேன் என்று நரி வாழை குகைக்கு வெளியில் விட்டுதான். ஒரு அங்கம்தான், மிச்ச கதையை நான் சொல்ல தேவையில்லை. அது என்ன செய்யும், ஒரு வாள் போனோன்னு அப்படியே பிடிச்சிழுத்து நரியே சாப்பிட்டுது. அதுபோல் ஒரு புலன் வெளியில் போனால் போச்சு, அது மிச்ச அஞ்சையும் கொண்டே போய்விடும். அடக்கத்தில் இருக்கிற சிரமம் அதுதான். முருகன் சொன்னோன்னு அருணதி என்ன நினச்சா, அது சும்மா ரொம்ப சாதாரண விஷயம்னு நினச்சி இருந்து பார்த்தா, இருந்து பார்த்தால் நான் இப்போ 3 மணித்தேயாலும் சொன்னேனே அதுக்காக சொல்லுகிறேன். அருணைநாதர் வந்து சரண்ட பண்ணினார் முருகன்ட்டம், சரணகமல் ஆலயத்தை அரை நிமிட நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத, சந்த ஓசைக்காக சொல்லுகிறேன், சரணகமல் ஆலயத்தை அரை நிமிட நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத என்ன சொல்லினார் அருணைநாதர், அரை நிமிஷம் சரணகமல் ஆலயம்ன்ற உடம்பு என்னால் அடக்க முடியலையே, முழுசாக அடக்க என்னாலே முடியலை, சரணகமல் ஆலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத, முருகா நீ சொல்லிட்டு போயிட்டியே சும்மா இருந்து என்னாலே அரை நிமிஷம் கூட என்னாலே அடக்க முடியவில்லை என்று அவர் சரணாகதி அடைகிறார். அதனால தான் எங்கள் கம்பன்களத்தில் நாங்கள் ஒரு விளக்கம் வச்சுருக்கிறோம், அஞ்சலி யாருக்காவது அஞ்சலி செய்கிறதுன்றா அரை நிமிட மௌன அஞ்சலி செய்வோம் என்று தான் சொல்லுகிற விளக்கம். 2 நிமிஷம் பண்ண முடியலை, அப்புறம் அவனவன் நாளையால் பார்க்குறான் என்ன 2 நிமிஷம் ஆகலையா என்று. அரை நிமிஷம் இருந்துட்டாலே பெரிய காரியம் அது, அந்த அரை நிமிஷம் சொல்லிட்டு முருகன்கிட்ட போய் அவருக்கு ஒரு சலிப்பு வருகிறது. அவர் அருணைனா இருக்கு, அரை நிமிஷம் சும்மா லேசான விஷயம் என்று நினைச்சேனே, என்னன்னா அவர் என்ன செய்வார், நாங்களாக இருந்தால் மற்றவனை திட்டுவோம், நான் அவன் இவன் வந்து சத்தம் போட்டுட்டான், இவன் குழப்பிட்டான், இவன் இழுத்துட்டான் என்று யாரையாவது திட்டுவோம். அவர் தன்னைத்தானே திட்டினார், சரணகமல் ஆலயத்தை அரணிமுட நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத, சட கசட மூட மட்டி பவவினையிலே உதித்த தமியன். தன்னைத்தானே திட்டுறார், சட கசட மூட மட்டி, நாங்கள் மற்றவர்களை திட்டுவோம், தன்னத்தை எங்களை திட்ட மாட்டோம், சட கசட மூட மட்டி பவவினையிலே உதித்த தமியன் வினையால் மயக்கம் உருவேனோ சொன்னோன்னு ஒரு உறவு உரிமை வருகிறது. முருகன்கிட்ட போய் கேட்டார், ஆய் என்னால் ஏழாந்து சொல்லிட்டேன்னு இல்லை, இனி நீ பொறுப்பு, கருணை புரியாதிருப்பதென குறைய வேலை செப்பு கைலை மலை நாதர் பெற்ற குமரேசா, சொல்லிட்டேன் அல்லவா, இனி நீ எனக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ண வேண்டும். இது ஏன் சொல்லுகிறேன் என்றால், அடக்கம் என்பது எல்லா அறங்களுக்குமான அத்திவாரம், நான் இப்போ இது படிக்கிற பொழுது இது என்ன திருவள்ளுவர் திரும்ப திரும்ப அடக்கம் 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 என்கிறார். பின்னுக்கு ஒரு அஞ்சு குரலில் வேற சொல்ல போகிறார். இந்த முதல் அஞ்சு குரலும் அடக்கத்தினுடைய பெருமை. ஏன் சொல்லுகிறார் என்றால், அது உங்களுக்கு இப்போ புரியாது. நான் சொன்ன மாதிரி வீட்டில் போய் ஒரு மூன்று மணித்தியாலம் இன்றைக்கு என் சொல் என் கட்டுப்பாட்டில் இருக்கும், என் நினைப்பு என் கட்டுப்பாட்டில் இருக்கும், என் செயல் என் கட்டுப்பாட்டில் இருக்கும். மூன்றும் ஒருமித்து இருக்க வேண்டும். அதான் எனக்கு இன்றைக்கு மூணு மணித்தாலும் சொல் இருந்தது சார்னு, அதில் பிரயோசனம் இல்லை. மூன்றும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருந்தால் இந்த அஞ்சு குரலும் படிக்க தேவையில்லை. அதனால தான் திருவள்ளுவர் திரும்ப திரும்ப இதனுடைய பெருமை சொல்லுகிறார். இப்போ இது மூன்றாவது குரல்.
அறிவறிந்து ஆற்றின் அடங்க பெறின், அடங்குதலே நமக்கு அறிவாவது என்று.
பாருங்க, இது பெருமையில் இல்லாட்டி எங்களுக்கு அறிவறிந்து, அறிவை அறிந்து, என்ன அறிவை அறிந்து, அடங்குதலே நமக்கு துணை என்பதை, துணை என்பதாகிய அறிவை அறிந்து.
அடங்குதலே நமக்கு அறிவாவது என்று அறிந்து நெறியானே ஒருவன் அடங்க பெறின்.
ஆறு என்ன ஆறு? நெறி. இங்க பாருங்க, ஒரு எழுதுறார்,
நெறியானே ஒருவன் அடங்க பெறின். செறிவறிந்து சீர்மை பயக்கும், அவ்வடக்கம் நல்லோரான் அறியப்பட்டு அவனுக்கு விழுப்பத்தை கொடுக்கும்.
அடங்கி இருக்கிறவன் மேலே உயர்ந்தவர்களுக்கு மதிப்புண்டாகும். நாங்கள் இப்போ எல்லாம் என்ன நினைக்கிறோம் என்றால், எங்களை நாங்களே காட்ட வேண்டும் என்று நினைத்து தான் அடங்காமல் இருக்கிறோம். பொதுவாக இது இப்போ சமுதாயம் பூரா பரவி இருக்கிற ஒரு நோய். என்னை மற்றவர்களுக்கு தெரியாதா? நான் ஏதாவது ஒரு குழப்பம் பண்ணி காட்ட வேணும். இப்போ வகுப்பில் இருக்கிற பொழுது ஏதாவது ஒரு மேசை ஆட்டுறது, ஏதாவது அசைச்சா என்னை எல்லாரும் பார்ப்பார்கள். எல்லாரும் பார்ப்பார்கள் என்பது உண்மை. கற்றவர்கள் மனதிலே உனக்கு ஒரு இடம் கிடைக்காது. அடங்கி இருப்பாயானால், இங்கே பார் இவ்வளோ பேருக்குள்ளே இவன் அடங்கி இருக்கிறான் அல்லவா, அவர்கள் மனதிலே அவனுக்கு ஒரு இடம் கிடைக்கும். அதைத்தான் இங்கே சொல்கிறார். செறிவறிந்து சீர்மை பயக்கம், உன்னுடைய செறிவு உன்னுடைய கணம் காத்திரம் தெரிந்து உனக்கான மதிப்பை கற்றவர்கள் உயர்ந்தவர்கள் தருவார்கள். ஆகவே அடங்கு.
உரை குறிப்பு: இல்வாழ்வானுக்கு அடங்கும் நெறியாவது மெய் முதல் மூன்றும் தன் வயத்த ஆதல்.
பரிமேலருக்கு ஒரு பிரச்சனை வருகிறது. இது உரை குறிப்பு தான், இங்கே தான் பரிமேலருடைய கட்டித்தனம். அடங்க சொல்லியாகிவிட்டதே, இப்போ நாம் என்ன அதிகாரத்திலே நிற்கிறோம், இல்லறத்திலே நிற்கிறோம். இப்போ நாங்கள் படித்து கொண்டிருக்கிற போது இல்லறவியல் பகுதி. அடங்க அடங்க அடங்கு என்றால் அவன் இல்லறன் நடத்துவது எப்படி என்று பரிமேலகர் நினைக்கிறார். அதனாலே தான் சொல்கிறார், இல்வாழ்வானுக்கு
அடங்கும் நெறியாவது மெய் முதல் மூன்றும் தன் வயத்த ஆதல்.
தன் வயத்த ஆதல் அவ்வளவுதான். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இருப்பது துறவு. இங்கே தன்னுடைய கண்ட்ரோலிலே, தன்னுடைய கட்டுப்பாட்டிலே இருப்பதற்கு பெயர் தான் இல்வாழ்வானுக்கு அடக்கம். துறவியினுடைய அடக்கம் என்பது வேறு. அவன் முற்றும் விட்டுவிட்டு இருக்க வேண்டும். இல்லறத்தான் எல்லாம் விட தேவையில்லை. சாப்பிட விரும்பினால் சாப்பிடுவான், இல்லை சாப்பிடுவது இல்லை என்று விட்டால் சாப்பிடாமல் இருப்பான். இந்த கண்ட்ரோல் அவனிடம் இருக்க வேண்டும்.
குறள் மறுவாசிப்பு: குறள் 123. செறிவறிந்து சீர்மை பயக்கும், அறிவறிந்து ஆற்றின் அடங்க பெறின். உரை: அறிவறிந்து ஆற்றின் அடங்க பெறின், அடங்குதலே நமக்கு அறிவாவது என்று அறிந்து நெறியானே ஒருவன் அடங்க பெறின். செறிவறிந்து சீர்மை பயக்கும், அவ்வடக்கம் நல்லோரான் அறியப்பட்டு அவனுக்கு விழுப்பத்தை கொடுக்கும்.
நம்முடைய தமிழ் மரபிலே பெரியவர்கள் மனதிலே நமக்கு ஒரு இடம் கிடைக்கிறதுக்கு பெயர்தான் நமக்கான புகழ். சும்மா 50 பேருக்கு என்னை தெரிந்திருப்பது, 60 பேருக்கு தெரிந்திருப்பது, 100 பேருக்கு தெரிந்திருப்பதில் ஒரு பேர் களவெடுத்தாலும் தெரிய வரும், கொள்ளையடித்தாலும் தெரிய வரும். நாளைக்கு இப்போ திடீரென்று நான் எழும்பி உங்களில் ஒருத்தரை கத்தியாலே குத்தி கொண்டு விட்டால் நாளைக்கு பேப்பர் முன்பக்கத்திலே படம் வந்து எல்லாருக்கும் தெரிய வந்துவிடும். அந்த தெரியப்படுத்தல் அல்ல, உயர்ந்தவர்களுக்கு இவன் இப்படி ஒருவன் இருக்கிறான் என்று தெரிய வர வேண்டும். அதுக்கு பெயர் தான் நம்முடைய பண்பாட்டிலே புகழ் அல்லது தெரிதல் என்று அர்த்தம். நீ சரியான முறை, நமக்கு பொதுவான அபிப்பிராயம் ஏதாவது பண்ணி கொண்டிருந்தால் தானே மற்றவர்களுக்கு தெரிவோம். அதை செய்வது இதை செய்வது, சும்மா ஒரு இது பண்ணுறது, ஒரு குழப்படி பண்ணுவது, ஒரு அறிக்கை விடுவது, இப்படி ஏதாவது விட்டு கொண்டிருந்தால் தான் நாம் அப்படி தெரிவது. நீ சாதாரணமான பலனற்றவர்களுக்கு தெரிவாய், அடங்கி இருந்தால் உயர்ந்தவர்களுக்கு தெரிவாய். அப்போ இதில் எது முக்கியமானது? அடக்கமாக இருந்தால் உயர்ந்தவர்கள் கணிப்புக்கு நீ போவாய். சும்மா இந்த பரபரப்பெல்லாம் உலகத்திலே சாதாரணமானவரிடம் பாமரனிடம் கொண்டு போய் உன்னை சேர்க்குமே தவிர, இப்போ என்னவென்றால் அது பழக்கத்துக்கு வந்து எல்லாருமே ஏதாவது ஒரு கூத்தாடி தங்களை நிரூபிக்க பார்க்கிறார்கள், பிழையான செய்தி விடுகிறார்கள். அண்மையிலே ஒரு செய்தி பார்த்தேன், ஒரு பெரியவர், நான் அவர் யார் என்று சொல்ல விரும்பவில்லை, ஒருவன் ஒருத்தியோடு இருப்பதிலே எனக்கு உடன்பாடு இல்லை என்கிறார். நல்ல செய்தி, பத்திரிகையிலே அப்படி முன்பக்கத்திலே போட்டிருக்கிறார். அது என்ன என்னவென்றால், இது இதில் என்ன தெரிதல் இருக்கிறது? இவரை பற்றி ஒரு அறிவறுப்பு தான் வரும். ஆகவே இதுவல்ல தெரியப்படுத்துதல், கற்றவர்கள் மனதுக்குள்ளே நீ போக வேண்டும். அதற்கு பேசுவதை விட அடக்கம் உயர்ந்தது. அடக்கம் என்பது என்னவென்றால், பேசாமல் இருப்பதல்ல, உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே பேசுவது, நினைப்பது, செய்வது.
உரை குறிப்பு: இல்வாழ்வானுக்கு அடங்கும் நெறியாவது மெய் முதல் மூன்றும் தன்வயத்த ஆதல். குரல் 124. நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம்.
இதில் ஒன்று சொல்லுகிறேன், ரொம்ப கவனிங்க. அங்கே எவ்வளவு தூரம் பிழையான பாதையிலே போய்விட்டோம் என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். இல்வாழ்வானுக்கு அடக்கமுடமையாவது அப்படித்தான் எழுதுறாரு. இல்வாழ்வானுக்கு அடங்கும் நெறியாவது மெய் முதல் மூன்றும், மெய் முதல் மூன்றும் என்றால் மனம் மொழி மூன்றும் தன்வயத்ததாய் இருக்க வேண்டும், அவனுடைய கட்டுப்பாட்டிலே இருக்க வேண்டும். இப்போ அந்த மது குடிக்க வேணாம் என்று ஒரு சொல்லுகிறோமே, ஏனென்றால் மது குடித்தால் உன்னுடைய கட்டுப்பாட்டிலே இது மூன்றும் இல்லாமல் போய்விடும். மனம் மொழி மெய் மூன்றும் தன் கட்டுப்பாட்டில் இல்லாமல் போய்விடும். அப்போது என்ன நடக்கும்? அடக்கம் போய்விடும். அடக்கம் போய்விட்டால் ஒழுக்கம் போய்விடும். ஒழுக்கம் போய்விட்டால் சமுதாய வாழ்வு போய்விடும். நான் சொல்லுறது உங்களுக்கு புரிகிறதா? ஆகவே இந்த என்ன மது விலக்கு என்பதனுடைய அவசியம் புரிகிறதா? இன்றைக்கு அறங்கள் பற்றி பேசிக்கொண்டு மதுவை அரசாங்கங்களே விற்க தொடங்கிவிட்டால் ஒரு சமுதாயத்திலே எப்படி ஒழுக்கம் நிற்கும்? இதை ஏன் புரிகிறார்கள் இல்லை என்று புரியவில்லை. அதாவது மது இப்போ எல்லாம் இந்த மேற்கு நாட்டாருடைய நாகரிகம் பார்த்து, நான் பாட்டிக்கு போனால் குடிக்கிறேன், குடிக்காட்டி அவங்க என்ன தப்பாக நினைப்பார்கள். இது குடிக்கிறதுக்கான ஒரு சாட்டு. நான் என்னுடைய மாணவர்கள் இலங்கையிலே சொல்வது, நீ என்ன செய்தாலும் செய், குடிக்கிற வழக்கம், ஏனென்றால் உன் புத்தியை மயக்குகிற ஒன்றை நீயே குடித்தால் அதை விட ஒரு குற்றம் இருக்க முடியாது. மது குடித்தவுடனேயே தன் கட்டுப்பாடு தனக்கு போய்விடும், அதுக்கு பிறகு எல்லா பாவமும் விளையும். ஒரு அரசு என்று மக்களுக்காக நியமிப்பது, இது நான் பொதுப்பட சொல்லுகிறேன், அரசு என்று நினைப்பது மக்களை நெறிப்படுத்துவதற்கு, நெறிப்படுத்துவதிலே முக்கியமானது அடக்கமுடைமை. அடக்கமுடைமையினுடைய காரணம் மூன்றும் தன்வயப்பட்டு இருக்க வேண்டும். தன்வயத்தை கெடுக்கிற ஒன்றை ஒரு காலமும் நீங்கள் செய்யாதீர்கள், அரசு சொன்னால் கூட செய்யாதீர்கள். இது நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிற ஒரு பிச்சை. குடிக்காதவர்கள் கடைசி வரையும் குடிக்காதீர்கள், தப்பித்தவறி குடிக்கிறவர்களாக இருந்தால் இன்றோடு அதை தொலைத்து விடுங்கள்.
குரல் 124. நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிது. உரை: நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம். இல்வாழ்க்கையாகிய தன் நெறியின் வேறுபடாது நின்று அடங்கினவனது உயர்ச்சி மலையினும் மானப்பெரிது, மலையின் உயர்ச்சியினும் மிக பெரிது. உரை குறிப்பு: தெரியாது அடங்குதல், பொறிகளால் புலன்களை நுகரா நின்றே அடங்குதல் மலை ஆகுபெயர்.
திருப்பி வாசிங்க.
நிலையின் தெரியாது அடங்கியான்
குரலுக்கு அதிகார வைப்பிலே ஒரு அர்த்தம், பொதுப்படவும் ஒரு அர்த்தம். திருக்குறளிலே பல குரல்கள் அப்படி வரும். வாழ்க்கையிலே மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. நேற்று இருந்த நான் இன்றைக்கு இல்லை, இன்றைக்கு இருந்த நான் நாளைக்கு இல்லை, நாளைக்கு என்னுடைய மதிப்பு உயரலாம், மாற்றங்கள் வரலாம், என் பதவி உயரலாம். ஆனால் எப்போதும் ஒன்று போல ஒருவன் வாழ்ந்தால் அவனுடைய மதிப்பு என்பது வேறு. ஒவ்வொரு புற சேர்க்கை சேரச் சேர நான் என்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டு போனால் என்னிலே பெருமதி நிற்காது. அதுதான் திருவள்ளுவர் சொல்கிறார். இது பொதுப்பட கருத்து, அதிகார கருத்து வேறு. நிலையில் தெரியாது அடங்குதல், நேற்று கிளாக், இன்றைக்கு ஹெட் கிளாக், நாளைக்கு மேனேஜர், அதுக்கப்புறம் டிரெக்டர், ஒவ்வொரு நாளைக்கு இவன் ஒவ்வொரு கோலங்கொள்ளுவானாக இருந்தால் மதிப்பில்லை. எப்பொழுதும் ஒரு தன்மையோடு இருந்தானே ஆனால் அவனுடைய மதிப்பு மலையை விட உயர்ந்தது. இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இது 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 பொதுவான ஒரு கருத்து. இனி இந்த அதிகாரத்துக்குள்ளே வருகிற அடக்கமுடைமைக்குள்ளே வருகிறோம். அதுதான் இங்கே பரிமாறுகள் எழுதுகிறார். படியுங்க.
நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம், இல்வாழ்க்கையாகிய தன் நெறியின் வேறுபடாது நின்று அடங்கினவனது உயர்ச்சி. மலையினும் மான பெரிது, மலையின் உயர்ச்சியினும் மிக பெரிது. உரை குறிப்பு: தெரியாது அடங்குதல் பொறிகளால்.
இங்கெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனம் பண்ணுறதுக்காக சொல்லுகிறேன். மலையினும் மானப்பெரிது, அப்படிதானே குரலில் இருக்குது. பரிமலை என்ன எழுதுறார்?
மலையின் உயர்ச்சியினும்
உயர்ச்சியிலும். இங்கே மலை எதற்கு சொல்லப்பட்டது என்றால் அதனுடைய உயரத்துக்கு சொல்லப்பட்டது. ஒரு மலையினுடைய உயரத்தை நீ எப்படி அளக்க முடியாதோ அப்படி இத்தகையவனுடைய உயரத்தை நீ அளக்க முடியாது. மலையின்றது ஒரு காரணத்தோடு சொல்லப்படுகிறது. அந்த காரணம் என்னவென்றால் இதுதான், அதனுடைய உயர்ச்சியை சொல்வதற்காக சொல்லப்பட்டது என்பதை நமக்கு உணர்த்துவதற்காக உரை எழுதுகிற பொழுது மலையின் உயர்ச்சியினும் என்று பரிமலர்கள் எழுதினார். இதெல்லாம் நாங்கள் கவனிக்க மாட்டோம். இது இது இந்த இடங்களை கவனித்தா தான் பரிமலர் எப்படி உள்நுழைகிறார் என்பது நமக்கு புரியும். படிங்க.
உரை குறிப்பு: தெரியாது அடங்குதல் பொறிகளால் புலன்களை நுகரா நின்றே அடங்குதல் மலை ஆகு பெயர்.
இந்த குறளை கவனியுங்க. நிலையில் தெரியாது அடங்குதல், இதுக்கு பரிமலர்கள் இப்போ தெரியாது அடங்குதல் என்றதுக்கு என்ன உரை எழுதுகிறார் பாருங்கள்.
பொறிகளால் புலன்களை நுகரா நின்றே அடங்குதல்.
இது இன்றைய தமிழ் இல்லாமல் நான் இது உங்களுக்கு முன்பு பல தரம் சொல்லியிருக்கேன், எனக்கு இதில் டவுட் இல்லை. செய்யா நின்று என்று ஒரு வாய்ப்பாடு உண்டு இலக்கணத்திலே. நிகழ்கால செயலை, இப்போ நிகழ்கால செயல் உங்களுக்கு தெரியுமில்ல, அது பொதுவாக எல்லாருக்கும் தெரியும். ஒன்று இறந்த காலம், வருங்காலம், நிகழ்காலம். நிகழ்காலத்தை சொல்லுகிற செயலை சொல்வதற்கு எப்படி முடிவு கொடுக்க வேண்டும் என்று மூன்று முடிவை தமிழ் இலக்கணங்கள் கொடுத்திருக்கின்றன. அது செய் என்னும் வாய்ப்பாட்டில் வைத்து சொல்வார்கள். இப்போ நிகழ்காலம், செய்கிறான் என்ன காலம்? நிகழ்காலம். செய்கின்றான் என்ன காலம்? நிகழ்காலம். இது ரெண்டும் நாங்கள் இப்போ பயிற்சியில் பிரிச்சு, அவன் அதை செய்கிறான், அதை அவன் செய்கின்றான், இது ரெண்டும் வரும். இன்னொன்று இருக்கிறது, அது இப்போ பயிற்சியிலே இல்லை, பயிற்சியிலே இல்லைன்றது பிரயோகத்திலே இல்லை. அவன் அதை செய்யா நிற்கிறான் என்று சொன்னால் செய்கிறான் என்று அர்த்தம். செய்யா நிற்றல் என்பதற்கு செய்தல் என்று அர்த்தம் பழைய காலத்திலே. அதனாலே மூணு ஆ நின்று கின்று கிரு என்று மூன்று முடிவு கொடுக்கலாம் என்பது தமிழ் இலக்கணம். ஆ நின்று என்றால் செய்யா நின்று, கின்று செய்கின்றான், கிரு செய்கிறான். இது மூன்றும் நிகழ்காலத்துக்கு சொல்லுகிற வினை. இங்கே பாருங்கள், செய்யா நின்று வருது. அதுக்கு தேவாரத்தில் நான் முன்பும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், சிறுவிறகால் தீமூட்டி செல்லா நிற்பர் தேவாரத்தில் வரும். ஒருத்தன் செத்து போனான், கொண்டு போய் சுடலையில் போட்டு சிறுவிறகால் தீமூட்டி செல்லா நிற்பருன்னு சுடலையில் கேம்ப் அடிச்சிருவான்னு அர்த்தம் இல்லை. போவார்கள் என்பதை செய்யா நிற்பர் என்று சொல்வார். அது குழப்பம் வந்ததாலேயோ என்னவோ அந்த மொழி பிரயோகம் இப்போ இல்லை. இங்கே அந்த பிரயோகத்தை தான் சொல்லுகிறார். அது அதை நாம் புரியாவிட்டால் நேர் எதிர் அர்த்தம் எடுத்து விடுவோம். சில இடங்களிலே செய்யா நின்று என்றால் செய்தான் என்று அர்த்தம். இப்போ இங்கே படிங்க.
தெரியாது அடங்குதல் பொறிகளால் புலன்களை நுகரா நின்றே அடங்குதல்.
அதாவது நுகர்ந்து நின்றே அடங்குதல். இல்லறத்தான் பொறிகளை அனுபவிக்கவும் வேண்டும், ஆனால் அதை தன் கட்டுப்பாட்டுக்கு மீறி அனுபவிக்க கூடாது. இதுதான் அங்கே முக்கியம். அனுபவிக்க அனுபவிக்காமல் இருக்க முடியாது இல்லறத்தான். அனுபவிக்க வேண்டும், ஆனால் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து அனுபவித்தல். அதுதான் செய்யா நின்று என்ற வாய்ப்பாடை பயன்படுத்தி சொல்கிறார். நுகரா நின்றே அனுபவித்தல்.
மலை ஆகு பெயர்.
இங்கே மலை என்ற சொல், நான் சொல்கிறது பாருங்கள், இந்த சுருக்கம் என்பது வெள்ளக்காரங்களுக்காரெல்லாம் கிட்ட வர முடியாது. ஏதோ அவர் அங்கே ஒன்று இங்கே ஒன்று சொல்கிற மாதிரி இருக்கும். தேவையானதை மட்டும் சொல்லிட்டு போகிறார், நமக்கு என்ன விளங்காது. இப்போ மலை என்ன, மலை என்று போட்டது என்னத்துக்கு காரணம் என்றால் மலையினுடைய உயர்ச்சியை சொல்வதற்கு வந்தது. ஆகவே அது ஆகு பெயராக நிற்கிறது. மலை ஆகு பெயர். ரொம்ப அறிவாளிகளுக்கு பேசுகிறார் அவர். நாங்கள் அதோட கொஞ்சம் கீழே இருந்துட்டதால் கொஞ்சம் உள்ளே போய் தேடி தேடி பிடிக்க வேண்டியது. ரெண்டே ரெண்டு விஷயம் இதில் சொன்னார்.
மறுவாசிப்பு: குறள் 124. நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிது. உரை: நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் இல்வாழ்க்கையாகிய தன் நெறியின் வேறுபடாது நின்று அடங்கினவனது உயர்ச்சி மலையினும் மானப்பெரிது. மலையின் உயர்ச்சியினும் மிக பெரிது.
உலகத்திலே எந்த நாகரிகத்திலும் இதை சொல்லியிருக்க மாட்டார்கள். உயர்வு காட்ட வேண்டுமென்றால், இப்போ அப்படித்தானே எல்லாருக்கும் அது விருப்பம், தன் உயர்வு காட்ட வேண்டுமென்று எல்லாருக்கும் விருப்பம். அதுக்கு என்ன பண்ணுகிறார்கள், எவ்வளவு எம்பி எம்பி உயர்வு காட்ட முடியுமோ காட்டுறாரு, முடிஞ்சளவு இப்படி கையை தூக்கி காட்டுறது, அது முடியலையா கதிரையில் ஏறி காட்டுறது, கதிரைன்றது எங்கள் ஊர் பிரயோகம், அதில் ஏறி காட்டுறது, அதுமே இல்லையா மேலே ஏறி காட்டுறது, இல்லை ஒரு மரத்தில் ஏறி கையை காட்டுறது. எங்களுடைய அபிப்பிராயம் என்ன, என்ன இனம் காட்டுவதற்கு உயர வேணும் என்பது எங்களுடைய அபிப்பிராயம். திருவள்ளுவர் சொன்னார், உயங்க உயர வேண்டாம், அடங்கு, உன்னுடைய உயரம் மலையை விட பெருசாக தெரியும் என்றார். எவ்வளவு மறுதலையான ஒரு சிந்தனையை நினைத்து பாருங்கள். மற்ற இன்றைக்கு உலகம் பூரா நீ உன்னை தெரிய வேண்டும் என்றால் என்ன, உயர்ந்து காட்டு, ஒன்றும் பண்ணாதே அடங்கி காட்டு, உன்னுடைய உயர்வு மலையை விட உயர்வாக தெரியும் என்று சொன்ன சாதி நம்ம சாதி. இதை புரிந்து கொண்டோம்னால் வாழ்க்கையில் எவ்வளோ உயரலாம்.
உரை குறிப்பு, தெரியாத அடங்குதல், பொறிகளால் புலன்களை நுகரா நின்றே அடங்குதல், மலை ஆகுபெயர். குறள் 125. எல்லாருக்கும் நன்றாம் பணிதல், அவருள்ளும் செல்வர்க்கே செல்வந்தகைத்து.
நான் பல இடங்களிலே சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு, எல்லாருக்கும் நன்றாம் பணிதல், அவன் இவன் என்று எவன் என்று இல்லை, எல்லாருக்கும் பணிவு ஒரு லட்சணம். நாங்கள் இப்போது நல்ல லட்சணங்களை எல்லாம் விட்டு கெட்ட லட்சணங்களை கடைப்பிடிப்பது என்று தீர்மானத்தோடு இருக்கிறபடியே இதெல்லாம் தெரியவில்லை. பணிந்தால் அது எவன் பணிந்தாலும் அவனுக்கு அது ஒரு அழகு தான். எல்லாரும் அதான் திருவள்ளுவர் சொல்கிறார் பாருங்க, அவன் இவன் என்று இல்லை, எல்லாருக்கும் நன்றாம் பணிதல், அவருள்ளும் செல்வர்க்கே செல்வன் தகைத்து.
உரை, பணிதல் எல்லோருக்கும் நன்றாம், பெருமிதமின்றி அடங்குதல், எல்லோருக்கும் ஒப்ப நன்றே எனினும், அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து, அவ் எல்லோருள்ளும் செல்வமுடையாருக்கே வேறொரு செல்வமாம் சிறப்பினை உடைத்து.
பணிவுடைமை எல்லாருக்கும் செல்வம், செல்வன் பணிவது பணக்காரன் பணிவது என்பது அது பெரிய செல்வமாக அவனுக்கு கருதப்படும். நான் முடிவில் சொல்கிறேன், பரிமளரை கேளுங்க.